பொதுவாக சீர்திருத்த காலங்களில சபை தான் முக்கியமானது. அந்த சபை என்ற அமைப்பை தவிர சீர்திருத்த காலத்தில் வேற ஒன்றுமே இல்லைங்க. ஆனா சீர்திருத்த காலங்களுக்கு பின்பாக சபை என்ற அமைப்பு பலவீனப்பட ஆரம்பித்தது. பல தனி ஊழியர்கள், தனி போதனைகள், இவ்விதமான பல காரியங்கள் எழும்பி சபை என்ற அருமையான அமைப்பை பாதிப்புக்கு உள்ளாக்கினது நிமித்தமாக கிறிஸ்தவம் படிப்படியாக கீழோங்கி போன ஒரு நிலைக்குள்ளாய் கடந்து போயிற்று. அவை சபை என்ற அமைப்பு மிக மிக முக்கியமானது. சீர்திருத்த காலங்களில இந்த சத்தியத்துக்கு சபை பாதுகாப்பு அளித்தது. ஆனா இன்றைக்கு சபைகள் தவறி போனதுனால சத்தியத்துக்கு பாதுகாப்பு, கர்த்தருடைய சத்தியம் ஆனாலும் கூட நம்முடைய கடமையில் நாம் தவறி போன நிலையில் காணப்படுகிற பலவீனமான ஒரு காலமாக இது காணப்படுகிறது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் நான் உங்கள் மத்தியிலே சபை என்றால் என்ன? பொதுவாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சபை என்ற அமைப்பில் தன்னை உட்படுத்திக் கொள்ளும்படியான போதனையை வேதமானது ஆழமாக ஊர்ஜிதப்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த சபை என்றால் என்ன, இந்த சபைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அதன் அடிப்படையில் நான் எவ்விதமாக வாழ வேண்டும் என்ற பல காரியங்களை நாம் பார்க்க இருக்கும்படியான இந்த சத்தியத்துக்கு ஆரம்பமாக நாம் இந்த காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கும்படியாக விரும்புகிறேன். நான் 9 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக இருக்கிறேன். சபை என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக ஒரு 9 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் இந்த நாளில வைக்கிறேன். முதலாவது காரியம், சபை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. என்னென்று கேட்டால், நாம் சபை என்று சொல்லுகிறோம், சபை என்பதை குறித்து பேசுகிறோம். சபை என்பது அநேக சமயங்களில் நாம் உபயோகப்படுத்தும்படியான ஒரு முக்கியமான பதமாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சபை என்று சொன்னால் அங்கு கிரேக்க மொழியில எக்லீசியா என்று சொல்லப்படுகிற ஒரு பதத்திலிருந்து வந்ததுதான் சபை, சர்ச். அந்த எக்லீசியா என்ற பதத்திலிருந்து வந்த இந்த பதம் மிக மிக முக்கியமானது. ஏனென்று கேட்டா இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால் called out அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களின் கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான தேவனுடைய அமைப்பு தான் சபை என்பது. எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் ஒரு நாட்டில ராணுவம் என்று சொல்லும் பொழுது அதற்கு போரிடும்படியான மக்களை தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அவை ராணுவ வீரர்கள், அதன் அடிப்படையில் அவர்களை வழிநடத்தும்படியான உயர் அதிகாரிகள் என்று பல ஒரு காரியத்தை, அமைப்பை நாம் பார்க்கிறோம். சபை என்று சொன்னால் உலகத்திலிருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செப்பரேட்டட் பீப்புள். அவர்கள் இவ்விதமாக தேவனுடைய காரியத்துக்கென்று ஆசிரியர்கள் என்று சொன்னால் ஒரு பள்ளியில போதிக்கும்படியாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே சபை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களின் கூட்டம் அது, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களினுடைய அமைப்பு அது. அமையால் இன்றைக்கு வருத்தமான காரியம், சபை என்பது இன்றைக்கு சீனித்து போன ஒரு சபை. அநேக பாரம்பரிய சபைகளில சபையினுடைய முக்கியத்துவம், சபையினுடைய அமைப்பினுடைய காரியத்தை குறித்தான தெளிவான போதனையற்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக வேதம் போதிக்கிற இந்த சபையோடு இணைந்து நாம் வாழ வேண்டுமானால் இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் அல்லது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நாம வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைக்கும் வார்த்தைக்கும் நம்மை அடிபணிய ஒப்பு கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழகும் ஒழுங்கும். மற்றதற்கு புறம்பான காரியங்களை வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சபை என்று சொன்னால் இது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரத்தியப்படுத்தப்பட்டவர்கள், தேவனால் தன்னுடைய காரியத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், கர்த்தர் லேவியர் என்ற ஒரு கூட்டத்தை பிரித்தெடுக்கிறார், ஆசாரியர் என்று பிரித்தெடுக்கிறார். அவர்கள் செய்யும்படியான பணிகளை பழைய ஏற்பாட்டில் அங்கு முற்றிலுமாக கிரமமாக ஒழுங்காக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். சபை என்பது கட்டிடம் அல்ல, அல்லது வேறு ஏதோ ஒரு தனி மனிதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அல்ல. சபை என்பது தேவனுடையது. ஆனா சபை என்ற ஒரு ஒழுங்கை வேதம் சொல்லுது. ஒருவேளை அந்த போதகனே ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம், அப்பொழுது அந்த சபையில அதை சபை என்று அழைக்க முடியாது. அநேக பாரம்பரிய சபைகளில அநேக போதகர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாகவும் இருக்கிறவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அது சபை என்ற ஒரு அமைப்பை அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க நிறுத்த முடியாது.
சபை என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற கிரமமானது சொல்லப்படுகிறதை அறிந்திருக்கிறோம். ஆகவே முதலாவது காரியம் ஒன்று, சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இரண்டாவது காரியம், எதற்காக இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? ஒரு நோக்கம் இருக்குன்னு இல்லைங்களா, ஒரு திட்டம் இருக்குன்னு இல்லைங்களா? மிலிட்டரியில அங்கே ஜனங்களை, ராணுவ வீரர்களை பிரித்தெடுக்கிறார்கள் சொன்னா எதற்காக, என்ன நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? What is the purpose? சும்மா வெறுமனை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றல்ல, அவர்கள் ஒரு நோக்கத்தோடு கூட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஒரு தெளிவான திட்டத்தோடு கூட பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? ஒன்று கொரிந்தியரின் புத்தகத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 1:2 யாராவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:2 கொரிந்துகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற போதுங்க. இங்கே நம்ம பார்க்கிறோம், உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஜனமாக பரிசுத்தவான்களாகும்படிக்கு, தேவனுடைய ஜனங்களாக பரிசுத்த ஜாதியாய், அதான் நம்ம பேதுரில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஜாதியாய், ஆசாரிய கூட்டமாய். ஆகவே சபை என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டம், அவர்கள் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களில் அங்கு தங்களை உட்படுத்தி வாழ்ந்து அதன் அடிப்படையில் தங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், ஆண்டவருடைய காரியங்களுக்காக பரிசுத்தமாக்கப்படும்படியாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் அழைக்கப்பட்டவர்களாக. ஒரு பாத்திரம் இருக்குங்க வீட்டில், இந்த பாத்திரம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை நீங்க உபயோகப்படுத்துவீங்களா? நிச்சயமாக அதை தூய்மைப்படுத்தி தான் உபயோகப்படுத்துவீர்கள். முக்கியமா பால் போன்ற பொருள்களை நீங்கள் அதுல உபயோகப்படுத்த வேண்டுமானால் அதை நிச்சயமாக அதிக நேர்த்தியாக இன்னுமாக சுத்தப்படுத்துவீர்கள். பால் கெட்டிடும். ஆவிக்குரிய காரியங்கள் என்பது மலிவானது அல்ல, விலையேற பெற்றவைகள், மகத்துவமானவைகள், மேன்மைக்குரியவைகள், கனத்துக்குரியவைகள், தேவனுடைய உன்னதமானவைகள். அவைகளை உன்னுடைய வாழ்க்கையில பெற்று வாழும்படியான ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படி
தேவன் தம்முடைய மக்களை பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர்களை பரலோக ராஜ்யத்தில் அங்கே தன்னோடு கூட வாழும்படியான ஒரு நிலைக்குள்ளாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டே சென்று அவர்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே அவர் வாழ செயல்படும்படியாக இருக்கிறார். அவை சபை என்று சொல்லும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரிசுத்தமாக வாழும்படியாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் இதற்குரிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அமைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய பணியை நிறைவேற்றும்படியாக ஒரு சபை என்ற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறதை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இதை போன்ற ஒரு அருமையான அமைப்பை நீங்க பார்க்கவே முடியாது. தேவன் தம்முடைய உன்னதமான ஞானத்தை கொண்டு அழகாக நேர்த்தியாக உருவாக்குறதா சபை. ஆகவே தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவர்களை தூய்மைப்படுத்தும்படியாக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவிதமாக நம்முடைய பரிசுத்தமாகுதில் முன்னேறி கொண்டிருக்கிறோமா? ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில தூய்மைப்படுதலை முன்னேறி கொண்டிருக்க பரிசுத்தமாகுதல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்டு வாழுகிற வாழ்க்கை. ரோமருக்கு என்ன நிருபத்தில் இங்கே பவுல் இந்த ரோம திருச்சபைக்கு எவ்விதமாக எழுதுகிறார்? ஏன்னா உங்களுடைய அழைப்பு மிக உன்னதமானது, உங்களுடைய அழைப்பு மிக மேன்மையானது. ஆகவே ரோமருக்கு என்ன நிருபம் 12:2 வாசிக்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் போதுங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவன்
சபையோடு இணைந்தவன் அல்ல. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம்,
இந்த உலகத்தின் மனிதனை போல இந்த உலகத்துக்காகவே வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு மனிதனுடைய நிலை என்ன? அவர்களுக்கு நித்தியமான ஒரு நோக்கம் இல்லை, நித்தியமான ஒரு வாழ்க்கையை குறித்த அறிந்து கொள்ளுதல் இல்லை, நித்தியமான ஒரு வாழ்க்கையை குறித்த ஒரு அவருடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லை.
ஆகவே இந்த உலகத்துக்காகவே அவர்கள் வாழுகிறார்கள்.
இந்த உலகத்தில் வாழ மட்டுமாக தங்களால் ஆன மட்டும் பொண்ணையும் பொருளையும் மற்ற பல காரியங்களையும் சேர்த்து வைத்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சந்தோஷமா இருக்க முடியுமா என்று முயற்சித்து
வாழுகிற வாழ்க்கை, ஆனா அது நிறைவு இருக்கிறது இல்லைங்கிறது தெரியும்.
ஆனா ஒரு சபையோடு இணைந்த ஒரு மனிதன் சபையை தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிற ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு என்ன? உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவன் தரிக்க முடியாத இந்த உலகத்தில் தேவன் அவனை பிரித்தெடுக்கவில்லை. தேவனுடைய சாயலுக்கொப்பாக மாறும்படியாக அவன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான். ரோமருக்கு 8:10 கர்த்தர் எதற்காக அவனை பிரித்தெடுத்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக அவனுடைய வாழ்க்கையில அவனை பிரித்தெடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுந்த நிருபம் 8:10 இங்கு நாம் பார்க்கிறோம். 29 வாசிக்கார மாறி மாறி வாசிக்கலாம். ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னெறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அங்க பாருங்க, ஒரு நோக்கத்தை நாம் பார்க்கிறோம்.
தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக அவன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறான்.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படியாகல்ல. அதனால இன்றைய கிறிஸ்தவம் வேற. இது கிறிஸ்தவம், வேதம் போதிக்கும் கிறிஸ்தவம் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆலயங்களில அநேக சமயங்களில அவர்கள் தங்களுடைய பகட்டையும் மேன்மையும் காண்பிக்கும்படியாக அவர்கள் உடைகளிலும் அல்லது மற்ற பல காரியங்களிலும் அவர்கள் இந்த சபைக்கு முன்பாக தங்களை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார்கள். பல பெரிய பெரிய பாரம்பரிய சபைகளில் நீங்க பார்க்கலாம், ஆனா வேதம் அது சொல்லவில்லை.
தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு உடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய்க் கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாறுகிறாய். அவருடைய குணங்களில், அவருடைய தன்மைகளில், அவருடைய சாயலில் மாறுகிறாய். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழுகிற ஒரு மகத்துவமான வாழ்க்கைக்குள் நீ வாழுகிற வாழ்க்கை அருமையான சோர்னே சோரி, அதுதான் சபை, அதுதான் சபையினுடைய அங்கம்.
உரிய வாழ்க்கையில ஒரு சபையின் அங்கமாக அவயவமாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய சாயலுக்கு அப்பாய் மாறுகிற காரியம். அதற்காகவே உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார்.
என்ன ஒரு அழகான பிரித்தெடுத்தல் பாருங்க. மூன்றாவது காரியமாக, இதற்காக தேவன் ஆங்காங்கு அந்தந்த இடங்களில் அங்கு சபை அமைப்பை ஏற்படுத்தி அழகாக வைத்திருக்கிறார்.
கர்த்தர் தாமே இவ்விதமாக இங்கு அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆங்காங்கு தேவன் என்ன பண்றாரு, சபை என்ற ஒரு அருமையான அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கே நீங்க பாத்தீங்கன்னா பவுல் இதை குறித்து பேசுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் இவ்விதமாக 15வது வசனத்தில் வாசிக்காத தேசது மாறி மாறி நீங்க தேசது வாசிங்க. கொலோசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம், கர்த்தருடைய வார்த்தையை நான் அது மன்னிக்கணும், கொலோசியர் 4:15
278வது பக்கம்,
லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். அது ஒரு வீட்டில் தான் கூடு, ஆனா அது சபை என்று தேவன் சொல்லுகிறார். சபைக்கு பெரிய கட்டடம் தேவையில்லை, பெரிய அழகான அமைப்பு என்பதல்ல. தேவன் தம்முடைய பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் அவர்களை உருவாக்கும்படியாக, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி அமைக்கும்படியாக,
சில சமயங்களில மிக சிறிய சபை வீடுகளை கூடுகிறது. அந்த நாட்களில சபைகள் இல்ல, அந்த நாட்களில கிறிஸ்தவர்கள் பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள்.
சொல்லப்போன இன்றைக்கு பெரிய பெரிய சபையினுடைய அந்த கட்டட அமைப்புகளை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகக்கூடாதுங்க. சபை என்று வேதம் சொல்லும் பொழுது இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு சிறிய வீட்டில் கூடியவரும்படியான மக்கள். பிலமோன்ல கூட நீங்க பார்த்தீர்களானால், பிலமோன் புத்தகத்தில் 2வது அதிகாரத்திலும் கூட இவ்விதமாக அங்கு சபையினுடைய காரியமாக சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். இவ்விதமான ஒரு காரியத்தை குறித்து சொல்லும்படியான காரியம் பிலமோன் 2வது வசனம் யாராவது வாசிங்க. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும், உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் அர்க்கிப்புக்கும், சபை என்று சொன்னால்
கட்டிடம் அல்ல நான் சொன்னேன். ஆகவே தேவன் இந்த உலகத்தில் அந்தந்த இடங்களில் ஸ்தல சபைகள், லோக்கல் சர்ச்சஸ், அதை உருவாக்கி அவர்களை தம்முடைய திட்டத்துக்கு ஏற்பனவனமாக உருவாக்கும்படியான திட்டத்தில் அந்த சபையில் அழகான அமைப்பை ஏற்படுத்தி தேவன் இவ்வளவு ஒரு மேலான நோக்கத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு ஸ்தல சபையில் உடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்தில் அவருடைய திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை முறையின் மூலமாக
தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற மகத்துவமான காரியம் தாங்க.
சபை என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு பெரிய கட்டடமாக எண்ணி நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். ஒரு எளிமையான ஒரு சபை, எளிமையான ஒரு இடம், அந்த இடத்துல ஆண்டவர் அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, ஒரு போதகன் அல்லது விதமான ஒரு நிலை ஏற்படுத்தி, உன்னை உருவாக்கும்படியாக தேவன் செயல்படுகிற அருமையான ஒரு திட்டம் தான் சபை.
ஆகவே சபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் சொல்றார். நான்காவது காரியமாக நீங்க கேட்கலாம், அப்போ உலகமெங்கும் தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் உண்டு, உலகமெங்கும் விதமான தல சபைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த சபையின் மூலமாக அவர்களை உருவாக்குகிறார். அதுக்கு பேரு யூனிவர்சல் சர்ச். அதைத்தான் நீங்க பார்ப்பீர்களானால் பவுல் சொல்றாரு, அநேக கிறிஸ்தவர்களை துன்படுத்தினது நிமித்தமாக அந்த இடத்துல சபை என்ற பதத்தை உபயோகப்படுத்துகிறார். சபைகள் என்றல்ல, 1 கொரிந்தியர் 15 பவுல் ஒரு காலத்தில் நான் எவ்விதமாய் வாழ்ந்தேன் என்பதை குறித்து அவர் பேசும் பொழுது இங்கே இதை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 15:9 வாசிக்காதவங்க நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:9 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே போதுங்க, இங்க பாருங்க, அவர் அநேக சபைகளை துன்பப்படுத்தினார், அநேக விசுவாசிகளை துன்பப்படுத்தினார். இந்த இடத்தில் அவர் சபை என்று சொல்லும்படியான பதமானது உலகளாவிய சபை, அதாவது இந்த ஊர்ல, இந்த நாட்டில், இன்னொரு நாட்டில், இன்னொரு இடத்துல அநேக சபைகள் உண்டு. வேதத்தின் அடிப்படையில் அதற்கு பயந்து வாழும்படியான தேவ ஜனங்கள் உண்டு, அதற்கு பெயர் உலகளாவிய சபை. இதன் 5வது காரியமா நாம் பார்ப்பது. ஆகவே தேவன் அந்தந்த இடங்களில் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டு சபையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்.
இதுல மையமான குறிக்கோளின் நோக்கம் என்ன? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கொப்பாக அழகாக அவர்களை வணைகிறார். இந்த உலகத்துக்கு உரிய தேக்க வேஷங்களில் அவர்களை பிரித்தெடுக்கிறார்,
கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கார். உலகத்திலிருந்து அவர்களை அங்கு பிரித்து எடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார். அருமையான சோர்ணேஸ்வரனுடைய வாழ்க்கையில சபை என்ற விதமான ஒரு ஒழுங்குக்குள்ளாக உன்னை உட்படுத்தி வாழுவதுதான் தேவனுடைய வார்த்தையின் எதிர்பார்ப்பு.
இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன்னை உட்படுத்தி வாழுவதுதான் அவசியம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அதுதான் வேதம் சொல்லும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னமாக நீங்க 6வது பகுதியாக நாம் பார்க்கும்படியான காரியமானது,
சபை என்பது எப்ப வந்தது? இந்த சபை என்ற அமைப்பு எப்ப வந்தது நீங்க கேட்கலாம். சில இடங்களில் சபை என்பது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மாத்திரமே வந்தது என்று சொல்லுகிறார்கள். இல்லைங்க, சபை என்பது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தினதை பார்க்கிறோம். சபையை ஆண்டவர் போஷித்தார், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தெழுந்தார், அவர்களுக்காக அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்தார், ராஜாக்களை அடக்கினார், அவர்களுக்காக அவர் வானங்களை திறந்தார், சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், அவர்களுக்காக அவர் பிரத்யோகமாக மிகப்பெரிய காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். பழைய பாட்டில் சபை இருந்ததா? இருந்தது.
மோசே அந்த இடத்துல அந்த மக்களை வழிநடத்தினார். அந்த பழைய ஏற்பாட்டில் சபை என்ற பதத்தை அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டிலேயே சபை இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவான விதத்தில் நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சபையை பார்க்கிறோம்.
அவை சபை என்பது ஆதி திருச்சபை என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டினுடைய சபையானது அவிதமாக இருந்த நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக வெளியரங்கமான விதத்தில் தெளிவான விதத்தில் அறிந்து பின்பற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட திருச்சபைதான் எங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு முன்மாதிரி என்ன? ஆதி திருச்சபை. பழைய ஏற்பாட்டில் மோசே வழிநடத்தின அந்த திருச்சபை. இவைகள் எல்லாம் நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. திருச்சபைக்காக ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களை அவர் அடக்கினார், அவர்களோடு கூட இருந்தார். இஸ்ரவேல் மக்களோடு கூட பாளையத்தில் அவர் வாசம் பண்ணினார், அவளை வழிநடத்தினார். அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறத பார்க்கிறோம். வானத்தின் பலகடிகளை திறந்து மன்னாவை பொழிந்திறனார், அவருடைய குறைகளை நீக்கும்படியாக அவர்கள் நிமித்தமாக ராஜாக்களை கடிந்து கொண்டார். அவை சபை என்பது ஒரு உன்னதமான ஒரு அமைப்பாக கர்த்தர் பார்க்கிறார். சபை என்பது தேவனுக்கு அவருடைய உன்னதமான சிருஷ்டிப்பில சொல்ல போனா, வானத்தை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், நட்சத்திரத்தை பார்க்கிறோம், இதை விட சபை அவருக்கு மிக முக்கியமானது. இதை காட்டிலும் சபையை அவர் அதிகமாக முக்கியப்படுத்துகிறார். இதை காட்டிலும் அந்த சூரிய நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் சபை என்பது அவருக்கு மிக பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்தது.
ஆகவே சபை என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்லைங்க. சாதாரணமான காரியம் இல்லை என்ன கேட்டா, அந்த அடுத்த ஏழாவது எட்டாவது குறிப்புகளில் இது எந்த அளவுக்கு அவருக்கு இவ்வளவு விசேஷித்தமானதுன்னா, ஏன் அவர் இதை வானத்தின் நட்சத்திரங்களை விட, சூரியனை விட, பூமியை விட இது அவருக்கு மிக விசேஷத்தன்னு சொல்றீங்களே, ஏன்? ஆகவே நாம் ஏழாவது காரியமாக பார்க்கிறது என்னவென்றால், இந்த சபை யாருடையது, இந்த சபை யாருடையது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபை ஒரு தனி மனிதனுடையது அல்ல, ஒரு போதகனுடையது அல்ல, அல்லது சபையில் இருக்கிற சில மக்களுடைய சொத்து அல்ல. சபை என்பது யாருடையது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இங்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் சபை என்பது யாருடையது என்பதை குறித்து சொல்லுகிற நேரத்தில் இங்கு நடந்த தொடர்ச்சியான பேச்சின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் முடிய வாசிக்காத யாராவது வாசிக்கலாம். மத்தேயு 16:16-18 வசனங்கள் முடிய, அதற்கு அவர்கள் மன்னிக்கணும், மத்தேயு 16:16 நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருமாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் இங்கு சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட், இதன் பேரிலே என்னுடைய சபையை நான் கட்டுவேன்.
இந்த உலகம் எங்கும் இருக்கிற சபைகளின் ஓனர்ஷிப் கிறிஸ்து மாத்திரமே. கிறிஸ்து என்ன தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுது. சில சமயங்களில் பஸ் ஸ்டாண்ட் அந்தந்த பக்கம் பார்க்கும் பொழுது சில தாய்மார்கள் பிச்சை எடுக்கிறவர்கள் அந்த குழந்தை உட்கார்ந்து குஞ்சுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த குழந்தைக்கு தன்னுடைய அம்மா ஒரு பிச்சைக்காரிங்கிறது தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் தன்னுடைய அம்மா, தன்னை பாதுகாக்கிறவர்கள், பராமரிக்க அந்த குழந்தை அவ்வளவு திருப்தியா இருக்கும். அந்த அம்மாவுடைய நிலையை தெரியாது. அவர் சாதாரணமான பிச்சைக்காரி, மற்றவருடைய அந்த காசை வச்சு அங்கே கெஞ்சி கூத்தாடி அவிதமாக வாழ்கின்ற தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரிந்ததெல்லாம் இவளுடைய தாய். ஆகவே அவருடைய அரவணைப்பில் முழுமையான திருப்தியோடு கூட இருக்கும்படியான ஒரு நிலையை அந்த அருமையான குழந்தையின் முகத்தில் நீங்க பார்க்கலாம். ஒருவேளை அந்த குழந்தை அழகில்லாம இருக்கலாம், சரியான ஒரு தோற்றம் கூட நல்லா இருந்திருக்கு, ஆனா கூட அந்த குழந்தை அந்த தாயை அமிதமாய் அங்க நம்பி சார்ந்து கொள்ளுகிறது. அந்த தாய் அந்த குழந்தைனா அவ்வளவாக அவளுக்கு பெரிய மாணவளாவதா இருக்கிறது. ஆனா தெய்வகுமாரன் தன்னையே தன்னுடைய இரத்தத்தையே சிந்து சம்பாதித்ததுதான் சபை. ஆனா உலக பிரகாரமான அனுத்தியமான இன்றைக்கு நேசிக்கிற தாய் கூட மறந்துடுறா. தாய் தன் பாலகனை மறக்கலாம், ஆனா தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்த தெய்வ குமாரன் இங்கே சொன்னாரு, என் சபையை, யான் இது என்னுடைய சபை, அமையான சோர்ணே சோரியே, மெய்யான திருச்சபையின் அங்கத்துவமான ஒவ்வொரு மனிதனும் சேர்ந்திருக்கிற இந்த அமைப்பை தேவன் தான் சொல்றாரு, என்னுடைய சபை, இட் பிலாங்ஸ் டு மீ. ஆனா அதுக்கு ஏற்றவன நான் வாழுகிறேனா? ஆண்டவர் என்ன அவ்வளவு தூரம் உரிமை பாராட்டுகிறார்னா, இந்த சபை அந்த அளவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து வாழக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக காணப்படுகிற காரியத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன? நான் இதற்கேற்றவனமாக வாழுகிற ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இது மிக மிக அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ரொம்ப தேவை. ஆகியதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சபையை, இது என்னுடையது. அவர் இதை ஒரு காலம் விட்டுவிட மாட்டார், விட்டுக் கொடுக்க மாட்டார். அமையானே சபையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை சிந்தித்து பாருங்க. நம் எட்டாவது காரியமாக பார்க்கும்படியான காரியமானது, இன்னும் எட்டு ஒன்பதாவது காரியங்களை சபை என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, சபைக்கு ஓனர்ஷிப், அந்த லீடர், அதை உரிமை பாராட்டுகிறவரும் அதற்கு தலைவரும் யார் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஒரு போதகன் தலைவன் அல்ல, போதகன் அவருடைய ஒரு பணியால் அவருடைய சத்தியத்தை பேசி வழிகாட்ட வேண்டியவன், அவருடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்லி வழிநடத்தக்கூடியவன் அல்ல அவன், போதகன் அல்ல. எந்த ஒரு சபை, ஒருவேளை நீங்க சபை என்று சொன்னால் இந்த வேதம் மையமாக இருக்கிறதா? ரொம்ப முக்கியமானது. கொலோசியர் 1:18 ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வார்த்தையின் மூலமாக, வாசிக்காதவங்க நீங்க வாசிக்கலாம், கொலோசியருக்கு எழுந்த நிருபம் 1:18 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், அவ்வளவுதாங்க, அவர்தான் தலைவர். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சபைக்கு நான் இணங்கி கொடுத்து வாழும் பொழுது அவருடைய தலைமைத்துவத்தை நான் அங்கீகரிக்கிறேன், அவருடைய தலைமைத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை ஒரு முக்கியமான ஒரு ஆபீஸ், ஒரு டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், இப்படி ஒவ்வொரு படியாக அதற்கு கீழாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவளுக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கு அடிவணிந்து வாழ வேண்டியது அவசியம், அவளுடைய கட்டளையை நிறைவேற்றுவது அவசியம்.
அதை சபையின் தலைவர் கிறிஸ்துவானவர் அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒப்புக் கொடுக்கும்படியாக வேதம் எதிர்பார்க்கிறது. சரீரத்துக்கு தலையானவர் அவரே. ஆகவே நான் ஒரு சபையில் ஒரு அங்கமாக வாழும் பொழுது அவருடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நான் எதிர்பார்க்கப்படுகிறேன்.
அப்பதான் அவர் அங்கீகரிக்க முடியலைங்களா? இப்ப ஒரு நீங்க ஒரு ஆபீஸ்ல உங்களை வேலைக்கு வச்சிடறாங்க, நீங்க ஆபீஸ்ல போய் இல்ல நான் நினைச்சபடிதான் வருவேன், நினைச்சபடிதான் நான் செய்வேன், நினைச்ச வேலை தான் செய்வேன்னா ஒரு நாள் கூட நம்ம ஆபீஸ்ல வைக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, நான் சொல்றபடிதான் நீ செய்யணும். இன்னொரு இடத்திலும் கூட அதை குறித்து வேதம் எபேசியர்கள் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் இங்க என்ன சொல்லியிருக்கிறார்? எபேசியர் 1வது அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கலாம். சகோதர பக்கம் யாராவது வாசிக்கிறீங்களா? 21, 22, 23.
அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சபை. ஆகவே ஒரு சபையை பரிசுத்தமாக்கி படுத்திக் கொண்டே போகிற தேவன் அங்கு
இயேசுவைதான் தலைவராக வைத்திருக்கிறார். உடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆகவே நான் விரும்புகிறபடி வாழுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சபையில் அங்கமாக இருப்பதென்பது வேதத்துக்கு ஏற்புடையது அல்ல. கடைசியாக 9வது குறிப்பை நாம் பார்க்கிறோம். இந்த சபையை எதை கொண்டு அவர் அன்றைக்கு ஆட்சி செய்கிறார்? அவரே தலைவர், அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர். அவர் எதை கொண்டு
தன்னுடைய இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நிறைப்புகிறார், எதை கொண்டு செயல்படுத்துகிறார்?
தேவனுடைய வார்த்தை, God's word.
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறடைய நிறைவாகிய இந்த சபையை தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான சோர்ணேஸ்வரே, ஒரு சபையில் தேவனுடைய வார்த்தையின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்து வாழுகிற வாழ்க்கை முறை இல்லை என்றால் அது சபை அல்ல.
சபை அல்ல. அந்த சபைக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுத்து வாழுவது அது வேதத்தின் ஒழுங்குமுறையும் அல்ல. அங்கே உனக்கு பாதுகாப்பு இங்கே.
சபை என்ற ஒரு காரியத்தில் தேவன் தம்முடைய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிற
இந்த காரியத்தில் ஒப்புக் கொடுத்து வாழுகிற வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரும் ஒரு மேனுவல் கொடுத்திருக்காங்க. ஸ்கூல்ல இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைரி கொடுக்கறாங்க. இந்த டைரியில டீச்சர்ஸ் எழுதுறாங்க, இவங்க ஹோம்ஒர்க் இதெல்லாம் இப்படி பண்ணணும், இந்த காரியங்களை எல்லாம் செய்யணும், இந்த காரியங்களை நிறைவேற்றணும். சோ அந்த பள்ளியினுடைய ஒழுங்குக்கும் கட்டுப்பாடுக்கும் நிறைவேற்ற வேண்டிய அந்த மாணாக்கனுடைய அல்லது மாணவியினுடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழிகாட்டும்படியாக
அவர் இதை தவிர வேற எதை கொண்டும் ஆள மாட்டார். இது வேதத்துக்கு புறம்பானது என்ன சொல்ல மாட்டார். நான் ஒரு ஊழியக்காரன், நான் நினைக்கிறபடி ஆளுகை செய்வேன், ஆனால் நான் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது, அங்கீகரிக்கப்பட நிச்சயமாக கூடாது. ஆனா இன்றைக்கு அநேக போதகர்கள் வேதத்துக்கு புறம்பான காரியங்களை போதித்து மக்களை திசை திருப்புகிற காலம்.
அம்மையாலே சபை என்பது இதுதான். சபையில உன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் என்ன பண்ணணும்? உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி
ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து அவருடைய ஒழுங்குக்கு, அவருடைய அந்த திட்டத்துக்கு, அவருடைய அமைப்புக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பது அவசியம். ஒரு சபை என்பது அவிதமான மக்களை இனம் கண்டு அவர்களை வழி நடத்துவது அவசியம். நம்ம பெருந்தியர்ல பார்க்கிறோம், தவறு செய்யும் பொழுது அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். அது சபை என்று சொல்லும் பொழுது வெறுமையாக ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களை அங்கு சமாதானப்படுத்தி அனுப்பும்படியான ஒரு காரியமாக இன்றைக்கு செய்வதை போல அல்ல. ஒரு சபை என்பது உன்னை பரிசுத்தவானாக்கும்படி, உன்னை ஆண்டவருக்கு உகந்த மனுஷனாக அங்கீகரிக்கப்படும்படி, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி, உடைய வாழ்க்கையில உம்மனை உன்னை ஆறுதல் படுத்தவும், தேறுதல் படுத்தவும், கண்டிக்கவும், திருத்தவும், வேதத்தின்படியாக எல்லாவற்றிலும் அங்கே செயல்படுத்தப்படும்படியாக அங்கு சபையானது செயல்பட வேண்டியது அவசியம். அருமையான சோனேஷ் இந்த காலையில யோசனை பண்ணிப்பார், நான் இந்த வேதம் போதிக்கிற நிலையில இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன். நம்ம யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் நீ ஆண்டவரோடு ஒப்புரவாகலன்னா, நீ இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழலன்னா, முதலாவது ஆண்டவருக்கு நீ ஒப்புக் கொடு. ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சத்தத்துக்கு ஒப்புக் கூடாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. நானே சமயங்களில உம்முடைய சத்தியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கீழ்படியாமல் போகிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். ஏன்னா நீ அவரோடு ஒப்புரவாகாமல் அவருடைய சரீரத்தில் நீ எப்படி இணைய முடியும்? சாதாரணமா இன்றைக்கு விஞ்ஞான ரீதியில பாக்கிறோம் நிறைய இருதயத்தை மாற்று இருதயத்தை, ஆனா அதுக்கு பல காரியங்களை ஆராய்ச்சி செய்யறாங்க. இந்த மனுஷனுடைய அந்த இருக்கிற அந்த தசை சரீரத்துக்கு அதுல இருக்கிற அந்த ஜீன்ஸ், அது பல விதமான காரியங்கள், எதிர்ப்பு சக்தி எல்லாம் பார்த்து இந்த இருதயம் அதுல பொருந்துமா, அதை பொறுத்த வேண்டியது அவசியம். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆகவே நீ ஆண்டவரோடைய பொருந்தலன்னா சபையோடு நீ பொருந்த முடியாதே. நீ ஆண்டவருக்கே பிரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அடுத்த அடி உனக்கு எப்படி ஏற்பட முடியும் என்பதை எண்ணிப்பார். ஆனா நீ ஆண்டவரோடு ஒப்புரவான ஒரு மனிதனாக இருப்பாயானால் அந்த ஆண்டவரோடு கூட ஒப்புரவான நிலை மாத்திரமல்ல, அவருக்கு ஒப்பு கொடுக்கிற உன்னுடைய வாழ்க்கை அந்த சபை அமைப்புக்கும் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையாக காணப்படும். இந்த காலையில யோசனை பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஓய்வு நாளுமே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பிச்சை. இது கிருபையின் நாட்கள், கிருபையின் நாட்கள். ஆண்டவர் உங்களோடு என்னோடு பொறுமையாய் செயல்படுகிறார். அப்படின்னால வேதம் சொல்லுது, இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சினால். இந்த வேளையில உன்னை ஆராய்ந்து பார், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த காலையில உண்மை இடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை மன்னியும், நான் உம்மோடு ஒப்புரவாக விரும்புகிறேன், உம்முடைய வார்த்தைக்கு சபைக்கு ஒப்புக் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சபையின் போதகனாக நான் விரும்புறது என்னன்னா, இங்கு வருகிற ஒவ்வொருவரும் இந்த ஸ்தல சபைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். அதுதான் வேதம் போதிக்கிறது. நான் போதிக்கிறது இல்லை, நான் என்னுடைய விருப்பத்தை நான் போதிப்பேனா, நல்லது தப்பு. நிறைய காரியங்களில் என்னை நான் சீர்படுத்தி கொண்டு வருகிறேன், என்ன நான் மாற்றிக்கொண்டு வருகிறேன், எவ்வளவு காரியங்களில் நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். நான் சமீபத்தில் கண்டுபிடித்த சில காரியங்கள் என்ன, நான் ஒரு சபையில 17 ஆண்டுகள் வாழ்ந்தேன். ஒரு சபை, அந்த சபையின் போதகனாக வாழ வேண்டிய நிலையில, ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பல காரியங்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில இடிக்கப்பட வேண்டிய பல காரியங்கள் இருக்குங்கிறத நான் விளங்கிட்டேன். இவை நான் இடிக்க வேண்டியதாயிற்று. நிறைய சமயங்களில் கத்த என்னோடு கூட பொறுமையாய் செயல்பட்டிருக்கிறேன் தான் சொல்ல முடியும். ஆனா இந்த நாட்களில என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு ஏற்பனை நான் வாழுன்ற விருப்பத்தோடு என்னில் காணப்படுகிற குறைகள், உங்கள்கிட்ட கூட சொல்ல என்கிட்ட குறை இருக்குமா, நான் வந்து பேசுங்க தைரியமா, நான் ஒருமையை நினைக்க மாட்டேன். ஏன்னா அதை நான் வரவே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லது, என்னுடைய ஆத்மாவுக்கு நல்லது. வேதத்துக்கு புறம்பானதா இருந்தா நான் சொல்லுவேன், சகோதரனே சோரி, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஏன்னா நீங்க சொல்லலாம், ஆனா வேதத்துல இது
என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். வேதத்துக்கு ஏற்புடையதாக எதுவா இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அது என்ன, நான் சீர்படுத்திக் கொள்ளுவதில் என்ன, இந்த உலகத்தில் நான் இவ்வளவு காலம் வாழ போறேன், ஆனா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழலன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? என்னுடைய வாழ்க்கை இன்னும் இவ்வளவு நாட்கள். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு. நீ ஆண்டவர் இடத்துல போய் ஜெபி, அவர் ஜீவிக்கிற தேவன், பேசுவார், பேசுவாருங்க. உன்னுடைய ஆத்மாவோடு கூட பேசுவார். உன்னுடைய ஆத்மா ஆவியா இருக்கிற தேவன் உன்னுடைய ஆவியோடு கூட பேசுவார். பாருப்பா, நிச்சயமா இவர் ஜீவன். என்னுடைய வாழ்க்கையில நான் விதமாக பார்த்திருக்கிறேன், தேவனோடு பேசுவார். நீ போய் நேர்மையா கேள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வேதனை உண்டாக்குற காரியம் ஏதாவது இருக்குதா? இருக்குதா சொல்லுங்க. ஆண்டவரே மன்னியம், சமத்துல காத்திரு. வேதத்தை படிக்கும் பொழுது கூட நீ ஆண்டவரே இதன் மூலமா என்னோடு கூட பேசும். இது நீர் பேசுகிற வார்த்தை எனக்கு என்று என்ன வைத்திருக்கிறேன். சிலுவையை நோக்கி பார். ஏன்னா அந்த இடத்துலதான் ஆண்டவருடைய உன்னதமான அன்பை நம்ம பார்க்கணும். தன்னையே ஈன சிலுவையில ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். முகத்துல துப்பு நாங்க துடைக்க கூட அவருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது கண்ணத்தில் அவருடைய பாடுகள் என்பது ஒரு அடிமையானார். தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலும் வெறுமையாக்கினார். ஏன்? இந்த சபையை சம்பாதிக்கும்படி. இப்படி சம்பாதித்த அந்த சபையை எப்படி பாதுகாக்கிறார், பேணிக்கார். ஆனா அதுல நீ உள்ள இருக்கியா, வெளியே இருக்கியா? தேவனோடு நீ ஒப்புரவானா, அடுத்த அடி உன்னை அவர் வழி நடத்துவார். நீ அவரோட ஒப்புரவே ஆகலன்னா அடுத்த அடி உங்ககிட்ட பேச மாட்டார். நீ ஒப்புரவாயிட்டு அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அடுத்த அடி. ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே அப்படித்தாங்க. நீ நாலடி தாண்டி வைக்க முடியாதுங்க, ஒவ்வொரு அடியா தான் நடந்து போகணும். தப்பிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலையில நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி உம்முடைய வார்த்தையை அனுப்பி கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய உள்ளங்களோட பேசும் ஆண்டவரே, பேசும். ஆவியானுடைய கிரியை காய் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.